நாயன்மார்கள் ஒருத்தரை பத்தின கதை சொல்ல போறேன். 63 நாயன்மாரா? யார் அவங்க? ஏன் 63 பேர் இருக்காங்க? ஏன் 64 இருக்க கூடாதா? எங்க இருக்காங்க? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். முதல்ல 63 நாயன்மார்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்றேன். சமீபத்துல கும்கின்னு ஒரு படம் வந்தது, அந்த படம் தான். கும்கி யானை யாரு? காட்டுக்குள்ள அடங்காம அட்டகாசம் பண்ற மதம் பிடிச்ச யானைய அது வழிக்கே போய் அமைதிப்படுத்தி கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுதான் கும்கி யானை. அதாவது இந்த பயிற்சிகள் பெற்ற யானை இந்த கும்கி யானை. மதம் பிடிச்ச யானை கிட்ட நம்ம மாதிரி மனிதர்களால போக முடியுமா? போனா என்ன செய்யும்? அவ்வளவுதான், ஒரே மிதி. அதனால இன்னொரு யானையை பழக்கினா அது மதம் பிடிச்ச யானைய மெதுமெதுவா மாத்தி சாதுவா அமைதிப்படுத்திடும். நம்ம மனிதர்கள்லயும் மதம் பிடிச்சவர்கள் இருக்காங்க. அந்த மதம் பிடிச்சவர்கள் வேற யாரு? ஆமாதான், அந்த மதம் என்னென்ன? போட்டி, பொறாமை, கொலை, கொள்ளை, ஏமாத்துறது, இப்படி பல கெட்ட குணங்கள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இதையெல்லாம் மாத்தி நம்மை இறைவன் பால், சிவபெருமான் அவர் பால் இழுக்கிறதுக்காக 63 நாயன்மார்களை வேற வேற காலகட்டங்கள்ல அனுப்பி இருக்காரு. இந்த நாயன்மார்களையும் நம்ம போலவே மனிதர்களா படைச்சி அவங்களுக்கும் பசி, தாகம், வறுமை, குடும்ப கஷ்டம் இதெல்லாம் கொடுத்து அவங்களோட மோசமான சூழ்நிலையையும் மாத்த இறைவனை நினைச்சா போதும், உண்மையான பக்தியோட இருந்தா போதும், உடனே நான் ஓடோடி வந்து அருள் புரிவேன்னு அவங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக நடத்தி காட்டியிருக்காரு. பொய் பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்றாங்க. அப்படி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? சரி, நான் பொய் பேசாம இருந்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. ஆனா ஹரிச்சந்திரனை பத்தி சொன்னா என்ன சொல்வீங்க? அவரோட கதைகள்ல இருந்து பொய் பேசாம இருந்தா ஒரு மனிதன் வந்து எப்படியெல்லாம் உயர்வான நிலைக்கு வர முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் இல்லையா? அப்போ ஒரு வழிகாட்டியா இருக்கிறத விட வாழ்ந்து காட்டுறது வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அப்படித்தான் இந்த நாயன்மார்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம கதைக்கு போவோமா? திருக்கடவுர்னு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஊர் இருக்கு. இங்க இருக்கிற பெருமானுக்கு பேரு அமிர்த கடேஸ்வர். பார்க்கடலில் தேவர்களும் அசுரர்களும் கரைஞ்ச அமுதத்தை இங்கதான் ஒரு கலசத்துல கொண்டு வந்து வச்சாங்களாம். அந்த அமிர்தம் இருந்த குடமே லிங்க உருவத்துல மாறி அமிர்தலிங்கமாய் அமிர்த கடேஸ்வர்னு பெயர் பெற்றது. இதுதான் அந்த இறைவனுடைய பெயர். இவ்வளவு பெருமையான தலத்துல வாழ்ற சிவனடியார்கள் மட்டும் என்ன சாதாரணமானவங்களா? அவங்களும் ரொம்ப பெருமையானவங்க தான் காமிக்க அங்க குங்கிலியம் அப்படின்னு தூபம் போடுற பணியில ஒரு நாயன்மார் அவதரிச்சாரு. அது என்ன குங்கிலியம்? குங்குமம் கேள்விப்பட்டிருக்கோம். குங்கிலியம்னா என்ன? சென்ட். அதாவது கோவில்ல எல்லாம் வந்து சாம்பிராணி போடுவாங்க இல்லையா, பெருமானுக்கு மணக்க மணக்க வாசனையா இருக்கணும்னு. வீடுகள்ல கூட நம்ம பக்தி எல்லாம் ஏத்துறோம்ல, அது மாதிரி கோவில்ல வந்து குங்கிலியம் அப்படிங்கிற ஒரு தூபம் போடுற வேலைய ஒரு நாயன்மார் செய்துக்கிட்டே இருந்தாரு. அதாவது பெருமானுக்கு பூக்கள்ல ரொம்ப பிடிச்ச பூ வந்து கொன்றைப்பூ, அது போல வாசனை வஸ்துக்கள்ல ரொம்ப பிடிச்சது வந்து குங்கிலியம் தானா. அதனால குங்கிலியம் போடுறதையே தன்னோட வாழ்நாள்ல பெரிய பாக்கியமா நினைச்சு தினமும் மணக்க மணக்க குங்கிலியம் காமிப்பாராம் இந்த குங்கிலிய கலையனார். ஒரு நாள் பெருமான் இவர் கூட விளையாடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படின்னா என்ன, அவருக்கு வேற பொழுதுபோக்கு இல்லையா இவரோட விளையாடுறதுக்கு? அப்படி இல்ல, இந்த குங்கிலிய நாயனாருக்கு இறைவன் வந்து தன்னுடைய பக்திய அவருடைய பக்திய உலகத்துக்கு எடுத்துக்காட்ட நினைச்சாராம். அதற்காக என்ன பண்ணார் தெரியுமா? அதை இப்ப பாப்போம். சந்தோஷமா குங்குலியம் போட்டுட்டு தன்னோட குழந்தைகள் தன் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த நம்மளுடைய குங்குலிய கலையனார் என்ன பண்றாரு, ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில ரொம்ப வறுமையை கொடுத்துட்டாராம் இறைவன். கொஞ்சம் கொஞ்சமா செல்வத்தை எல்லாம் தொலைச்சாரு நம்ம குங்குலிய கலையனார். மாடு கன்றுகளை எல்லாம் வித்துட்டாரு, நிலப்புலன்களை வித்தாரு, அவருக்கு பெரிய நஷ்டம் வந்தது. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு. வீட்டுல இருக்கிற சாமான்களை கூட விற்க ஆரம்பிக்க கூடிய நிலைமை வந்துடுச்சு. ஆனாலும் வறுமை குறையவே இல்லை. ஆனா தினமும் எதை வித்தாலும் இறைவனுக்கு குங்குலியம் போட்டுட்டே இருந்தாராம். எப்படி அவருடைய வறுமை குறையும்? ஏன்னா வறுமையை கொடுத்ததே பெருமானாச்சே, அவர் மனசு வச்சாதானே குறையும். இப்ப அவர் இப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? நம்மளுடைய பெருமான். நாட்கள் போக போக குடும்பம் ரொம்ப கஷ்டமான நிலைக்கு போயிடுச்சு. குழந்தைகள் பல நாள் பட்டினி கிடக்க ஆரம்பிக்கிறாங்க. வயிறு வாடி கண்ணை முட்டி பசியால வாடுறத பார்க்க பொறுக்காம குங்குலிய கலையனாரோட மனைவி என்ன பண்றாங்க, தன்னுடைய திருமாங்கல்யத்தை, அதாவது அவங்க கழுத்துல சூடியிருக்காங்க இல்லையா, அந்த தாலிய கழற்றி கொடுக்கறாங்க. கணவன் உயிரோடு இருக்கும்போது எந்த பெண்ணுமே செய்ய முடியாத, நினைக்காத, செய்யக்கூட நினைக்காத கொடுமை கூட அந்த தாயார் தன்னோட குழந்தைகளுக்காக கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தையும் கழற்றி கொடுத்து இந்த தங்கத்தை எப்படியாவது வித்தாது குழந்தைகளுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் சமைச்சு கொடுக்கறேன் அப்படின்னு கேட்டாங்களாம். குங்குலிய கலையனாருக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததான். இதுவும் இறைவனோட செயல் தான் நாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை வாங்கிட்டு வெளியே கடத்தெருவுக்கு நடந்து போறாரு. அவர் மனசெல்லாம் ஒரே பாரம். ஒரு பக்கம் வறுமை, குழந்தைகளோட பசி பட்னி, இன்னொரு பக்கம் அதெல்லாம் விட அவருக்கு ஒரு பெரிய கவலை. தினமும் நான் இறைவனுக்கு குங்குலியம் போடுவேன், குங்குலியம் தூபம் போட முடியலையே இன்னைக்கு அப்படின்னு ரொம்ப பெரிய கவலை. கோயில்ல இவ்வளவு நாள் விடாம அவர் செஞ்ச திருப்பணி சிவ தொண்டு அது, குங்குலியம் வாங்கி தூபம் போட தன்னால முடியலையே, பெருமான் தன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாரே, பெருமானுக்கு பிடிச்ச குங்குலிய மனம் இல்லாம பெருமான் சந்நிதி வாசம் இல்லாம இருக்குமேன்னு அவருக்கு ஒரே கவலை. நாம ஏதாவது தவறு செஞ்சிட்டோமோ அதனாலதான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சோன்னு தன்னைத்தானே கூட அவர் நொந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுத்து, அவரோட கவலையை தீர்க்க வந்தது போல அங்க என்னாச்சு, கடத்தெருல ஒரு வியாபாரி தன் தலைமையில ஒரு பெரிய மூட்டையை தூக்கிக்கிட்டு, குங்குலியம் வாங்கலையோ குங்குலியம், அமிர்த கடேஸ்வரர் பெருமானுக்கு குங்குலியம் போட்டு உங்க வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றிக்கோங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. வித்துட்டு போறார். அவ்வளவுதான், நம்ம குங்குலிய கலையனாருக்கு ஒரே சந்தோஷம், பெருமானே என் கவலை தெரிஞ்சு அனுப்பி வச்சியாப்பா அப்படின்னு கண்ணீர் பெருக அந்த வியாபாரி கிட்ட போய் தன் கையில இருந்த தங்கத்தை கொடுத்துட்டு, அவன் தலைமையில வச்சிருந்த அந்த பெரிய மூட்டைய, குங்குலிய மூட்டைய வாங்கிட்டு கோயிலுக்கு ஓட்டமா ஓடி போறாரு. தன் மேல் கருணை காமிச்சு தனக்கு திரும்பவும் குங்குலியம் போடுற பாக்கியத்தை கொடுத்ததுக்காக இறைவனுக்கு பல முறை நன்றி சொல்றாரு. மனசார குங்குலிய வாசம் போடுறாரு இந்த குங்குலிய கலையனார். ஆனா இங்க என்ன நடக்குது, அவரோட வீட்டுல அவரோட மனைவியும் குழந்தைகளும் அவர் அரிசி பருப்பு வாங்கிட்டு வருவாரு, சமைச்சு சாப்பிடலான்னு காத்துட்டே இருக்காங்க. மத்தியானம் ஆகுது, சாயங்காலம் ஆகுது, பொழுது சாஞ்சே போச்சு, கலையனார் வரவே இல்லை. குழந்தைகள் பசி தாங்காம அழுது சோர்ந்து போய் அப்படியே இருக்கிறாங்க. ஆனா இங்க குங்குலிய நாயன கலையனார் என்ன பண்றாங்க, சந்தோஷமா குங்குலிய தூபம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு வந்து தன் குழந்தைகள் மேல அன்பு இல்லையா, அவர் அதை நினைக்கலையா, குழந்தைகள் பசியோட இருப்பாங்களேன்னு அவர் இருக்கு. அந்த அன்பை விட நம்ம கடவுள் இருக்காரே, தாய்க்கும் மேலான நம்மோட பெருமான் இருக்காரே, அவர் நம்ம குடும்பத்தை பாத்துக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு அதிகமா இருந்தது. அதனால அவருடைய அன்பை முழுமையா பெருமானுக்கு குங்குலிய தூபம் போடுறதுலயே காமிச்சிட்டு இருந்தாரு. அந்த குழந்தைகள் பசியில வாடி இருந்த அந்த நேரம் அசந்து தூங்கிட்டாங்களாம். அப்போ திடீர்னு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. என்னன்னா, குங்குலிய கலையனாரோட பக்தியையும் நம்பிக்கையிலையும் நெகிழ்ந்து போன நம்ம பெருமான் அவரோட வீட்டை தங்கம் வெள்ளி ரத்தினங்கள்
நல்ல விலை உயர்ந்த மணி வகைகள். முதல்ல சாப்பாட்டுக்கு தேவையான நெல், தானியம், பால், தேன் வீட்டையே செல்வத்தால நிரப்பி வச்சிடுறாரு. ஓட்ட வீடு அழகான மாளிகையா மாறிடுது. தூக்கம் கலைஞ்சு இருந்த கலையனாரோட மனைவி பிரமிச்சு போயிடுறாங்க. பொழுது சாஞ்சும் தன் கணவர் குழந்தைகள் பசியாற்ற வீட்டுக்கு வரல, ஆனா வீட்டுல செல்வம் குவிஞ்சு கிடக்கு. இது தான் கணவரோட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் கிடைச்ச பரிசுதான் அப்படின்னு நம்பி குழந்தைகளை எழுப்பி அவங்களுக்கு சமையல்லாம் செஞ்சு கொடுக்கறாங்க. சமையல் கோயில்ல நம்ம கலையனார் என்ன பண்றாரு, தன் வீட்டுல என்ன நடந்ததுன்னே தெரியாம குங்குளிய தீபம் போட்டுட்டு காமிச்சிட்டு மகிழ்ச்சி பெருக்குல கண்ணாயிருந்து தூங்கிடுறாரு. பெருமானவர் கனவுல வந்து, அப்பா நீ ரொம்ப பசியில வாடி இருக்க, வீட்டுக்கு போ, உன் மனைவி உனக்காக அறுசுவை உணவு சமைச்சு வச்சிருக்கா, போய் வயிறார சாப்பிடுன்னு சொல்றாரு. இவருக்கு கண் விழிச்சு பார்த்தா ஒரே ஆச்சரியம். அப்போ தான் வீட்டுல மனைவி மக்கள் இருக்கிற ஞாபகமே அப்பதான் வருது அவருக்கு. உடனே பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடுறாரு. அங்க போய் பார்த்தா அவர் வீடே அவருக்கு அடையாளம் தெரியல. திரும்பி திரும்பி அந்த தெருவையே சுத்தி சுத்தி வராரு, வீட்டையே சுத்தி சுத்தி பாக்குறாரு. வீட்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் வேற. உள்ள போய் பார்த்தா வீடு நிறைய தானியங்களாம், பொன் வைரம் எல்லாம், ஒரு அரண்மனையில இருக்க மாதிரி எல்லா விதமான பொருட்களும் அங்க இருக்கு. தான் குழந்தைகளும் மனைவியும் அழகழகா பட்டு உடைகள்ல இருக்காங்க. கிச்சன்ல இருந்து விதவிதமான வாசனை தின்பண்டங்கள் மனம் வருது. குங்குளிய கலைஞர் அப்படியே பூரிச்சு போயிடுறாரு. பெருமானே, உனக்கு நான் செஞ்ச இந்த சிறு தொண்டுக்காக என்னை இவ்வளோ தூரம் எனக்கு கருணை காமிச்சிருக்கியே, என்னை ஆட்கொண்டுட்டியேன்னு கண்ணீர் மல்க நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி பண்ணிடுறாராம். இப்படி கிடைச்சா எப்படி இருக்கும் குழந்தைகளா? இதன் மூலம் என்ன தெரியுது? உண்மையான பக்தி செலுத்தினால் இறைவன் நம்ம காப்பாத்துவார்னு புரியுதா? அதுக்காக நாளைக்கு அம்மா வாங்கி கொடுங்க, அம்மா வாங்கி கொடுத்த ஒரு ஃபுல் பாக்ஸ் பென்சிலையும் கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, காட் பிளீஸ் கிவ் மீ 10 பென்சில் பாக்ஸ் அப்படின்னு கேப்பீங்க. ஒரு பென்சில் பாக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரு 10 பென்சில் பாக்ஸ் கேப்பீங்க இல்லையா? அப்படி கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. அம்மா கிட்ட இருந்து 10 உதை தான் கிடைக்கும் முதுகுல. சோ கதையில இருக்கக்கூடிய உள் கருத்தை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு கருத்துள்ள குழந்தைகளா நடந்துக்கோங்க. நம்ம குங்குளிய கலையனாருடைய கதைய பார்த்தோம். அவரோட பக்தியை காமிக்க இப்போ இன்னொரு கதைய பார்க்கலாம். அதாவது திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஒரு திருத்தலத்துல இன்னொரு அதிசயத்தை ஏற்படுத்தினார் நம்ம பெருமான். தாடகைன்னு பெருமான் மேல ரொம்ப பக்தியா இருந்த ஒரு பெண், ஆதி சைவ பெண், பெருமானுக்கு ஆசை ஆசையா உயர் ரக மலர்கள், மலர்கள்னா பூக்கள், அதுல தேர்ந்தெடுத்த நல்ல மொட்டுக்கள் மட்டும். ஏன்னா பூக்கள்ல விரிஞ்சிட்டா அதுல வந்து வண்டுக்கள் வந்து என்ன செய்யுமா, தேன் எடுத்துரும், அது கூட எச்சில் பட்டுருமா பெருமானுக்கு. அதுக்காக என்ன பண்றாங்க, மொட்டாவே எடுத்து வந்து, அது உயர் ரக மொட்டுக்களை எடுத்து வந்து பெருமானுக்கு மாலை கட்டி, ரொம்ப உயர்வான ஒரு மாலை கட்டி வராங்க, கொண்டு வராங்க. அந்த மாலையை கட்டும்போது அக்கம் பக்கத்துல அரட்டை அடிக்கிறது, வீண் கதை பேசுறது, இந்த வேண்டாத செயல்கள் எல்லாம் செய்யறது அப்படிலாம் கிடையாது. மனம் ஒன்றி அதை செய்யறாங்க. பஞ்சாட்சர மந்திரத்தை ஊதுறது, ஒவ்வொரு பூவையும் ஆசாசையா பக்தி ததும்ப எடுத்து அழகா மனம் ஒன்றி இறைவனுக்காக ஒரு அழகான ஒரு மாலைய தொடுத்து வைத்திருக்காங்க. அவ்வளோ அழகான கட்டின அந்த மலர் மாலைய எல்லோரும் வியந்து பாக்குறாங்க. பெருமானுக்கு ஆசைய அணிவிக்க கோயிலுக்குள்ள போறாங்க. பூஜை முடிஞ்சிருச்சு. மலர் மாலைய இவங்க என்ன பண்றாங்கன்னா, பெருமானுக்கு தானே அணிவிக்கணுங்கிற ஆசையில கொண்டு போய் சூட்டா என்றாங்க. எட்டு எட்டு இறைவன் மேல போட முயற்சி செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய நம்ம சிவலிங்கம், அந்த பெருமான் லிங்க ரூபமா இருக்காரு இல்லையா, அவர் வந்து ரொம்ப உயரமா இருக்காரு, அவங்களுக்கு அது எட்டல. இறைவன் மேல போட முயற்சி செய்யறாங்க, ஆனாலும் எட்டல. ஆனா பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு எம்பி எம்பி தாடகை மலர் மாலையை போட முயற்சி செய்யறத பார்த்து நம்ம சிவபெருமானே தன்னுடைய லிங்கத்தை கொஞ்சம் சாய்ச்சி கொடுக்கறாரு. இப்போ இது எவ்வளவு பெரிய அதிசயம். இப்ப நாம என்ன செய்வோம், நமக்கு யாருக்காவது எட்டலைன்னா நம்ம தலை குனிஞ்சு அதை ஏத்துக்குவோம். பெருமானே இங்க தலை வணங்கி ஏற்றுக்கிறாரு. எதற்கு? நம் மலர் மாலைய அன்பால கட்டப்பட்ட இந்த மலர் மாலைக்கு பெருமானே தலை வணங்குறாரா, தலை குனிஞ்சு ஏத்துக்கிறாரு. அப்ப பக்தர்களோட பக்திக்காக தான் எவ்வளவு வேணும்னாலும் இறங்கி வருவேங்கிறத காமிக்க இறைவன் அப்படியே சாய்ந்த நிலையிலேயே இருக்கிறாரு. அப்ப தலைவனிங்க அந்த மாலையை ஏத்துட்டு அப்படியே இருக்கிறாரு. அவர் திரும்பி நிமிர்ந்து எழுந்திருக்கல, அப்படியே இருக்கிறாரு. இது எல்லாருக்கும் பெரிய சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் தருது. இவ்வளவு நாளா நேரா இருந்த பெருமான் இப்போ சாஞ்சி இருக்காருங்கிற ஒரு கவலையும் கூடவே தருது. அவருக்கு அலங்காரம் செஞ்சா அது முன்ன மாதிரி அழகா இல்ல, கோணலா இருக்கு இல்லையா, சாஞ்சி இருக்கு இல்லையா, அதுல ஒரே சங்கடம். அதாவது அவருக்கு ஆபரணங்கள் சூட்டினாலும் அது நேரா நிக்க மாட்டேங்குது. தங்க காப்பு, வெள்ளி காப்பு இதெல்லாம் போட்டாலும் அது கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது. அபிஷேகம் செஞ்சா கூட நேரா அழகா இறங்கி வராம எங்கெங்கயோ வழிஞ்சு வழிஞ்சு போகுது. எல்லாருக்கும் ஒரே குறை, நம்ம இவ்வளவு அழகா பெருமானை பார்த்துட்டு இப்ப சாஞ்ச நிலையில இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம். இது வந்து அன்பினால் ஏற்பட்ட வருத்தம் தான். அந்த ஊர் மன்னன் கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க. மன்னா, இவ்வளோ நாளா வந்து இறைவன் வந்து நேரா இருந்தாரு, இப்போ தாரகையோட அன்புக்காக சாஞ்சிருக்காரு, ஆனா இதை எப்படியாவது சரி பண்ணணும், எங்களால இந்த சாய்ந்த நிலையில இருக்க பெருமானை பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மன்னன் என்ன சொல்றாரு, இவ்வளவுதானா பிரச்சனை, இதுக்கு போய் எல்லாரும் ஏன் கவலைப்படுறீங்க, நாளைக்கு நம்ம கோயில் சிற்பங்களை செதுக்கிற சதபதிகளை அழைச்சிட்டு போய் நேரா நிமிர்த்தி வச்சிடலாம், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுறாரு. மன்னர் நினைச்சிட்டார், ஏதோ ஒரு கல்லாலான சிற்பம் தானே, அதை வந்து ஆளை வச்சு நம்ம சரி பண்ணிடலாம், அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு இவர் நினைச்சிட்டார். ரொம்ப சாதாரணமா, ரொம்ப ஆத்மார்த்தமா நினைக்காம ரொம்ப ஒரு எளிமையா நினைக்கிறாரு. நம்மளால முடியாத காரியம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப மறுநாள் என்ன செய்யறாரு, ராஜாங்க சிற்பிங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சு லிங்கத்தை நேரா வச்சிடலாம், ஆளுக்கு ஒரு பக்கம் தள்ளுறாங்க இழுக்கிறாங்க. பெருமான் அவராவே சாஞ்சார் இல்லையா, அவர் நினைச்சா மட்டும்தான் எழுந்து நேரா காட்சி தருவாரு. இது புரியாம லிங்கத்தை சுத்தி இருக்கும் பீடத்தை உடைச்சிட்டா லிங்கம் வெளியே எடுத்துடலாம், அப்புறம் புதுசா ஒரு பீடம், இப்ப லிங்கத்தை சுத்தி ஒரு பீடம் இருக்கு இல்லையா, அதை உடைச்சிட்டா லிங்கத்தை வெளியில எடுத்துடலாம், அப்புறம் அவரை நேரா நிமித்தி வச்சுட்டு புதுசா கட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னென்னவோ செய்யறாங்க, ஒன்னும் முடியல, பீடம் உடைக்கவே முடியல, கயிறு கட்டி இழுத்தும் பாக்குறாங்க. அந்த சாஞ்சி இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை நேரா நிமித்தறதுக்காக கயிறு கட்டி கூட இழுத்து பாக்குறாங்க, உடைச்சி பாக்குறாங்க, உடைக்க முடியல, கயிறு கட்டி இழுத்து பாக்குறாங்க, அதுவும் முடியல, யானையை கூட கொண்டு வந்து கட்டி இழுத்து பாக்குறாங்களாம் கயிற்றுல, அப்பையும் ஒண்ணும் முடியல. அதுக்கப்புறம் பூஜை செய்யறாங்க, லிங்கம் நேரா நிமிடுறதுக்காக ஹோமம் பண்றாங்க, என்னென்னவோ செஞ்சு வேண்டி பாக்குறாங்க, எதுக்குமே பெருமான் அசையவே இல்லையாம். உடனே இந்த அதிசயம் என்ன ஆகுது, காட்டு தீ மாதிரி உலகம் பூரா பரவுது. இப்ப அந்த மன்னன் என்ன செய்யறான், அடடா நாம பெரிய வீரமா சொன்னமே, என்னால எல்லாம் சரி பண்ணிட முடியும்னு, ஆனா இப்ப தன்னாலே எதுவுமே முடியலையேன்னு மன்னனே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறான். இதை எப்படிதான் சரி பண்றதோ தெரியலையே அப்படின்னு. இப்போ இந்த விஷயம் எங்க போகுதுன்னா, நம்ம குங்கிலிய கலையனாருடைய காதுக்கு வந்து சேருது. மன்னனோட கவலைய தெரிஞ்சுகிட்ட கலையனார் திருப்பனந்தாளுக்கு கிளம்பி போறாரு. ஆலயத்தை பலமுறை சுத்தி வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி குங்கிலிய தூபம் இட்டு பெருமான் கிட்ட நேரா நிக்கிறாரு. நின்னு, பெருமானே நீங்க நேரா நிக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டி கேக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, ஒரு பெரிய மலர் மாலைய பெருமானுக்கு சூட்டுறாரு. அந்த மலர் மாலையோட இன்னொரு முனையில ஒரு கயிறை கட்டி அந்த கயிற்றுல அவருடைய கழுத்துக்கு ஒரு சுருக்கு போட்டு இருக்க கட்டிடுறாரு, சுருக்கு போட்டு கட்டிடுறாரு. கட்டிட்டு பெருமான் கிட்ட சொல்லறாரு, பெருமானே என் கழுத்துல இருக்கிற இந்த கயிற்றுல உன்னை நான் இப்ப கட்டி இழுக்க போறேன், ஒன்னு நீ நேரா நின்று எங்களுக்கெல்லாம் அருள் புரியணும், இல்லேனா இந்த கயிற்றுல இருக்கிற சுருக்குக்கு இறுகி என் உயிர் போகட்டும்னு கழுத்துல சுருக்கு கயிறை மாட்டி பெருமான் மேல சுருக்கு கயிறை மாட்டிடுறாரு. பெருமானை அவர் மேல சாற்றிருந்த மலர் மாலைய கொண்டு இழுக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம கலைஞர். இழுக்க ஆரம்பிச்சோடனே என்ன ஆகுது, என்ன ஆச்சரியம், அதுவரை ஒரு யானைய வச்சு கட்டி இழுத்து கூட நேராகாத அந்த சிவலிங்கம் நம்முடைய பெருமான் மலர் மாலைய சின்ன மலர் மாலையில குங்கிலிய கலைஞருடைய முயற்சிக்கு நேராயிடுறாரு, சட்டுன்னு நேரா நின்னுட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, அவருடைய கழுத்துல இருந்த சுருக்கு மலர் மாலையா மாறிடுச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்முடைய இறைவன் எப்பவுமே இங்க அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர் இல்லையா. இந்த விஷயம் வந்து மன்னனுக்கும் கூடியிருந்த அனைவருக்கும், அனைவரும் இத பார்க்கிறாங்க, ஒரே சந்தோஷம் ஆச்சரியம். மகேஸ்வரா, மகாதேவா, பெருமானே, அம்பலக்குத்தான ஒரே கோஷம், எல்லோருக்கும் புல் அரிச்சு போயிடுச்சு அப்படியே நிக்கிறாங்க. ஆனா நம்முடைய பெருமான் இப்போ நேரா நிமிர்ந்த நிலையில அழகே உருவா நிற்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் இல்லையா. இதுல நம்ம பெருமான் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன், தாடகை மலர் சூட அவருடைய மலர் மாலையை வாங்கிக்கிறதுக்காக சாஞ்சும், கலையனார் மலர் சூட எழுந்தும் நின்ன நம்ம பெருமான், பிஞ்சு குழந்தைகளான நீங்க மனம் உருகி வேண்டினாலும் உடனே வந்து நிற்பாரு. நேரடியா வரலைனாலும் வேற ரூபத்திலயாவது வந்து உங்களை காப்பாற்றுவாரு. ஏன் அவர் நேரடியா வரமாட்டாரா, ஏன் வேற ரூபத்துலதான் வருவாரா அப்படின்னு நீங்க கேட்கறது கூட எனக்கு புரியுது. இப்போ ஒரு சின்ன கதை ஒன்னு சொல்லிடுறேன். மாதிரி கதை கேட்ட ஒருத்தர் என்ன பண்ணாரா, அவர் நேரா வரமாட்டாரா, மறைமுகமா தான் வருவாரா அப்படின்னு நினைச்சிட்டு, மேல நம்பிக்கை வச்சா கடவுளே எல்லா விஷயத்தையும் பாத்துக்குவாரு அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தானா. ஒரு நாள் அவங்க ஊர்ல ஒரு மதம் பிடிச்ச யானை ஓடி வந்துருச்சு. யானை பாகன் கத்திக்கிட்டே ஓடுறான், ஐயா என் யானைக்கு மதம் பிடிச்சு ஓடி வருது, எல்லாரும் ஓடி போய் பத்திரமா ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு தெரு தெருவா கத்திக்கிட்டே ஓடுறான். எதிரில நம்ம கதை கேட்ட அறிவாளி வரான், எல்லாம் இறைவன் செயல், இறைவன் பாத்துக்குவான், இவன் மட்டும் கூட்டம் ஓடுற திசைக்கு எதிரா ஓடுறான், டைரக்ஷனுக்கு எதிர ஆப்போசிட்ல போறான், இறைவன் பாத்துக்குவாரு நமக்கு என்ன பயம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போறான். வழியில அவனோட ஃப்ரெண்டு வரான், என்ன சொல்றான் தெரியுமா, டே ஓடுறா யானை ஒண்ணு வேகமா வருது அப்படின்னு கைய புடிச்சு இழுக்கிறான். பக்திமான் உடுறா கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்னு உதறி விட்டுறான். திருப்பி கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கான், அதே மாதிரியே யானை வர பக்கமாவே போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவனோட தம்பி வரான். தம்பி ஒரு சைக்கிளை வேகமா எடுத்துட்டு வந்து, அண்ணா சைக்கிள்ல ஏறிக்கோங்க வேகமா நம்ம போயிடலாம், யானை வருதுன்னு சொல்றான். அவனையும் தள்ளி விட்டுட்டு, நீ போ நான் வரல அப்படின்னு சொல்றான். இப்ப ஏதோ பட்டத்து யானை வந்து இவன் கழுத்துல மாலை போட்டு ராஜாவாக்க போற மாதிரி ரொம்ப தைரியமா நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். யானை வந்துருச்சு, இவனை தூக்கி ஒரே மிதி, அவ்வளவுதான், ஆள் காலி, அங்கேயே அவன் உயிர் போயிடுச்சு. இவனோட ஆத்மா கடவுள்கிட்ட போகுதான். அங்க போய் நம்ம அறிவாளி என்ன பண்றான், இறைவன்ட்ட சண்டை போடுறான். இறைவா உனக்கே இது நியாயமா, உன்னை நம்பினேனே இப்படி என்ன காப்பாத்தாம விட்டுட்டியே அப்படின்னு கேக்குறான். கடவுள் சொன்னாராம், நான் தான் உன்னை 3 வாட்டி காப்பாத்த வந்தேனே, நீ தானே தப்பிக்காம விட்டுட்ட அப்படின்னு. 3 வாட்டியா, எப்ப சாமி வந்தீங்க அப்படின்னு இவன் கேக்குறானா. கடவுள் சொன்னாராம், முதல் வாட்டி பாகன் வந்து உன்னை ஓட சொன்னானா, சொன்னா. 2வது வாட்டி உன் நண்பன் வந்து வாடான்னு கைய புடிச்சு வழுக்கட்டாயமா இழுத்தானா, ஆமா இழுத்தான். 3வது தரம் உன் தம்பி சைக்கிள் எடுத்துட்டு வந்து உன்னை ஏறிக்க ஏறிக்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டானா, ஆமா. அப்ப அது நீங்க தானா, ஆமா. இதுக்கு மேல நான் வேற என்னப்பா செய்யட்டும், நான் தான் 3 முறை வேற வேற ரூபத்துல வந்து உன்னை எச்சரிக்கை செஞ்சேன், காப்பாத்த வந்தேன், நீதான் மறந்துட்ட, நீதான் அத கவனிக்கல, இப்ப என் மேல குற்றம் சொல்றியே அப்படின்னு கடவுளே திருப்பி அவனை கேட்டாராம். இதுல இருந்து நாம் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆனா மூடத்தனமான நம்பிக்கை நம்ம சோம்பேறித்தனத்தை நியாயப்படுத்த இறைவன் மேல நம்பிக்கை வச்சேன் என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது, சரியா? சோ குழந்தைகளா, சாமி போட்டோல இருக்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய அறிவையும் உபயோகப்படுத்தணும். எப்ப எந்த உருவத்துல வேணாலும் வருவாரு அப்படிங்கறத நீங்க நம்பணும். ஆனா கண்டிப்பா வந்து உதவுவார், அது மட்டும் நிச்சயம். நன்றி. வரட்டுமா?